السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم: سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا: اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை விட்டும் நாம் விலகுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நீங்க எல்லாம் இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கூட்டமா நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். மபுரூக் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏசி அந்த அளவுக்கு சரியில்லாம சூடா தான் இருக்குது. இதுலயும் நீங்க உட்கார்ந்து கேட்கறது, இதை தாண்டி நீங்க 25 பாத்தீங்களாக்க இன்னும் ஏசி சுத்தமா வேலையே செய்யல, இன்னும் கடுமையா இருந்துச்சு. உண்மையிலே நீங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவீங்க, நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா மாஷா அல்லா மாஷா அல்லா, மபுரூக் மபுரூக் அல்பு மபுரூக், பாரக்கல்லா பீக்கும் பாரக்கல்லா பீக்கும் பாரக்கல்லா பீக்கும். அவ்வளவு ஆர்வமா அவ்வளவு ஆர்வமா நீங்க எல்லாம் கேட்டீங்க. அதுக்குண்டான கூலிகளை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய மனைவி மக்களுக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும் நிரப்பமா முழுமையாக அல்லாஹ் தரட்டும் என்கிற அந்த துவாவோடு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். மாஷா அல்லாஹ், நம்ம ஹாஜிசா வந்து என்னைக்குமே ரொம்ப அழகா இல்லையா, தப்பு இல்லாம தடுமாற்றம் இல்லாம அழகா தெளிவா ஓதுவாப்புல. இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தியா இல்லையா, இன்னைக்கு இன்னும் அழகா மாஷா அல்லாஹ் அப்படியே. அதுல எனக்கு ஒரு குரான் வந்து நான் ஹாபிஸா மனப்பாடம், கிராமர் வந்து ஓரளவுக்கு தெரியும் எனக்கு. அவர் ஓதும் போது அடுத்து எனக்கு புரியும், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நான் இடையில கூட பாத்ரூம் போறது விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, முழுசா நிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனாலும் நான் பயான் செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் பாத்ரூம் போயிட்டு தண்ணீர் குடிச்சு வந்தா தான் நான் செம்பா பேச முடியும், அதுக்காக போனேன். அவருக்கு ஹாபிஸாவுக்கு அவருடைய குரல் வளம், அவருடைய மனன சக்தி, அவருடைய பொருளாதாரம், அவருடைய ஆரோக்கியம் எல்லாத்திலையும் வந்து அல்லாஹ் பறக்க செய்யட்டும் அப்படிங்கறதோடு சில சகோதரர்கள் கீழே நின்று பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு 27 குரான் முடிக்கலையோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம பள்ளிவாசலை பொறுத்தவரை 29 முடிப்போம், சரியா? இன்னைக்கு வந்து 27 முடிச்சு 28 ஆரம்பிச்சு ஒரு சுமார் ஒரு 6 கிட்ட போயிருச்சு, ஒரு 2.5 பாக்கி இருக்குது. 28 ஒரு பாதி, 29-30 வந்து பாக்கி இருக்குது. 29 இரவுல என்ன செய்வாரு, குர்ஆனை வந்து முடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடு தலைப்புக்குள்ள வந்துடுறேன். தலைப்பு என்ன, ஷிர்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவத்தை விட்டும் விலகுவோம் என்பது தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்லயே மிகப்பெரிய முதல் பாவம் எது என்று சொன்னால், ஏதான் பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, விபச்சாரம் பண்ணுவதை விட, குடிப்பதை விட, வட்டி வாங்குவதை விட வர என்னமெல்லாம் பெரிய பாவங்களோ அந்த எல்லா பெரிய பாவங்களையும் முதலில் பெரிய பாவம் என்பது ஷிருக்கு செய்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷிருக்குங்கிறத வந்து எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றத நான் சொல்லி புட்டு, அப்புறம் ஷிருக்குன்னா என்ன, எப்படி எல்லாம் மக்கள் இன்னைக்கு ஷிருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட்டு எப்படி விலகி வரணும் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். முதல்ல நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பானா மாட்டானா? அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரே பாவம் இது என்று சொன்னால் எந்த பாவம்? ஷிருக்கு செய்யறது. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த ஷிருக்கு பண்ணிய நிலையில் மௌத்தா போயிட்டா மன்னிக்க மாட்டான். இடையில வந்து அவர் திருந்தி அவர் அல்லாஹ்ட தௌபா செஞ்சிட்டா அதுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. அவர் ஷிருக்கை அங்கீகரித்த நிலையில், ஷிருக்கை சரிகண்ட நிலையில், ஷிருக்கை செய்த நிலையில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவரை ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மன்னிப்புங்கிற பேச்சே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் சூரத்துல் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 48வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யஃஃபிரு அன் யுஸ்ரக பிஹி வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஷிருக்கு என்ற அந்த பாவத்தை மாத்திரம் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மன்னிக்கப்படவே செய்யாது. அவன் நாடினால் நீங்கள் செய்த வேறு பாவங்களை மன்னிப்பான், வேறு பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் ஷிருக்கை நீங்கள் செய்துவிட்டால், அதே நிலையில் நீங்கள் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத ஒரே பாவம் எந்த பாவம் தான்? ஷிருக் பண்றதா என்பதற்கு இந்த ஆயத்து வந்து முதல் சான்று. ரெண்டாவது நீங்க பாத்தீங்களாக்க, முஸ்லிம்கள் வந்து நிறைய பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்க நரகத்துக்கே போயிருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்கல்ல அதன் காரணமாக நரகத்துல தண்டிச்சிட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், ஈமான் கொண்டிருந்தாங்கல்ல கொஞ்ச நஞ்ச அமல்கள் செஞ்சிருந்தாங்கல்ல அதுக்காக நரகத்தை விட்டு அல்லாஹ் என்ன செய்வான், விடுதலை செய்வான், செஞ்சு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான் என்று ஹதீஸ் பேசுகிறார். ஆனால் ஒருவர் ஷிருக்கு செய்து விட்டால் அவர் மீது எது ஹராமாக்கப்பட்டு விட்டது? சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. அவர் நிரந்தரமாக நரகத்திலேயே தங்குவார். சொர்க்கம் என்ற பேச்சே இல்லை. சொர்க்கத்தின் வாடகை கூட அவரால் நுகர முடியாது என்றும் நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 72வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? அல் ஜன்னா, ஜன்னத்தை அவர் மீது அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அந்த ஷிருக்குங்கிற அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த மாபாவத்தை செய்துவிட்டால் அவர் மேல ஜன்னத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், நிரந்தரம் எங்க தங்குவாரே, நரகத்துலதான் தங்குவாரே அப்படிங்கறது இந்த ஷிருக்கை பற்றிய ரெண்டாவது செய்தி. மூணாவது பாத்தீங்களாக்கே, உங்களுக்கு தெரியும் நம்ம நன்மைகள் செஞ்சா ஒரு பக்கம் நன்மைகள் பதிவு செய்யப்படும், பாவங்கள் செஞ்சா இன்னொரு பக்கம் என்ன செய்யும், பாவங்கள் பதிவு செய்யப்படும். இதுதான் அல்லாஹ்வுடைய சிஸ்டம், அல்லாஹ் இப்படிதான் செய்வான். ஆனால் எந்த ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட்டால் அந்த பாவத்துக்காக அல்லாஹ் நன்மை என்ன செய்ய மாட்டான், அழிக்க மாட்டான். பாவத்துக்காக அல்லாஹ் நன்மையை அழிக்க மாட்டான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அந்த கொலைங்கிற குற்றம் இருக்குமே தவிர அதுக்காக அவ்வளவு நன்மைகள் செய்தானா இல்லையா, அது என்ன செய்யாது, அழிக்காது. வட்டியை வாங்கின விபச்சாரமே பண்ணான், புரியுதா, விபச்சாரமே அவன் பண்ணிருந்தாலே விபச்சாரம் பண்ணிருக்கிறாங்கிற அந்த குற்றம் பதிவு செய்யப்படுமே தவிர அதுக்கு முன்னால அவ்வளவு இபாதத்துகள் லிஸ்ட் இருக்கு பாருங்க, நன்மை லிஸ்ட், அந்த நன்மை லிஸ்ட் என்ன செய்யப்படாது, அழிக்கப்படாது என்பதை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரே பாவத்தை ஒருவன் செய்துவிட்டால் அவன் அதற்கு முன்னால் செய்த அவ்வளவு நன்மைகளும், அவன் தொழுத தொழுகைகள், வைத்த நோபுகள், கொடுத்த ஜகாத்துகள், கொடுத்த சதக்காக்கள், செய்த ஹஜ்ஜிகள், செய்த உம்ராக்கள், அனைத்து நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. ஒரு பாவம் அனைத்து நன்மைகளையும் அழிக்கும் என்று சொன்னால் அது எந்த பாவம்? ஷிருக் என்ற பாவமாக இருக்கிறது என்பதையும் நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தின் 88வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலவு அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன். வலவு அஷ்ரகு, அவர்கள் ஷிருக் செய்தால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், லஹபித அன்ஹும் மா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அனைத்து அமல்களும் அனைத்து நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவர் ஷிருக்குங்கிற அந்த பாவத்தை செஞ்சிட்டா அதுக்கு முன்னால கோட்டை கோட்டையாக நன்மைகளை கட்டி வச்சிருந்தாலே அம்புட்டு என்னவாயிரேன் அழிஞ்சி போயிரும், அல்லாஹ் அழிச்சிருவான். நன்மைகளை அழிக்கக்கூடிய மாபாவம் எதுவாக இருக்கிறது? ஷிருக் பண்ணுவதாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் வமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே அகில உலகத்தின் அருள்கொடையாக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அந்த ரஹமத்துல் ஆலமீனை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், லயின் அஷ்ரக்த லயஹபன் அமலுக வலா தகூனன்ன மினல் காஸிரீன். சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 65வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லயின் அஷ்ரக்த, நபியே நீங்களே இணை வைத்தாலும், யாரை பத்தி பேசுகிறான்? நபியை கூப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீங்களே இணை வைத்தாலும் நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டுவிடும். யார பத்தி பேசுறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீங்களே இணை வைத்தாலும், இணை வைக்க மாட்டாங்க, சிறுக்கு பண்ண மாட்டாங்க, ஒரு பேச்சுக்கு நீங்கள் சிறுக்கு பண்ணினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்பட்டுவிடும், நஷ்டவாளிகளில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒரு பக்கம் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத முதல் பாவம் இதுவாக, ஒரே பாவம் இதுவாக இருக்கிறது, ஷிருக்காக இருக்கிறது. இரண்டாவது சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய பாவம் இதுவாக இருக்கிறது, ஷிருக்காக இருக்கிறது. மூணாவது நம்ம செஞ்ச நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் எதுவாக இருக்கிறது, ஷிருக்குங்கிறத. இதெல்லாம் நானா சொல்லல, நான் ஒவ்வொன்றையும் சூரா நம்பர், சூரா பேரு, ஆயத்த நம்பரு சொல்றேன். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குரான் எடுத்து பார்த்தாலும், எந்த தர்ஜுமா எந்த மொழிகளை எடுத்து பார்த்தாலே இதான் நீங்க பார்க்க முடியும், புரியுதா? அது மட்டும் இல்லாம ஒரு ஹதீஸையுமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7532வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வருவாங்க, வந்து கேட்பாங்க, ஐயு தம்பின் அக்பர் இன்தல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் அக்பர் பாவம், அக்பர்னா என்ன? மிகப்பெரியது. கபீர்னா பெருசு, அக்பர்னா என்ன? மிகப்பெரியது. மிகப்பெரிய அக்பர் பாவமாக, முதல் அக்பர் பாவமாக எது இருக்கிறது என்று ஒரு சஹாபி கேட்டார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான், அல்லாஹ் படைத்த அவன் அல்லாஹ் மட்டும் கடவுளாக நம்பாமல், அல்லாஹை மட்டும் வணங்காமல், இன்ன ஒருத்தனை வணங்குகிறானா இல்லையா, இன்ன ஒருவனை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகிறானா இல்லையா, அப்படி ஆக்குவதுதான் ஒருவன் செய்யக்கூடிய பாவங்களில் முதல் பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு கோவப்படுறான், இந்த அளவுக்கு ரோசப்படுறான்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸையுமா புகாரிய பதிவு பண்ணுவாங்க. ஒரு சஹாபி, அதாவது இந்த இதை சொல்றதுக்கு முன்னால ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எல்லாம் நம்முடைய மனைவி ஒருத்தவங்கிட்ட பேசுறாங்க, போறாங்க, வர்றாங்க, அதெல்லாம் அசால்ட்டா விட்டுருவோம் இல்லையா. ஆனால் ஒருத்தருடைய மனைவி இன்னொரு ஆணோடு விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அவன் ஏத்துக்குவானா? மனைவி அடுத்த ஆள் பக்கத்து வீட்டு ஆணோடு போயிட்டா என்று சொன்னால் எந்த ஒரு ஆணாவது அதை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நம்ம மனைவியை நாம் படைத்தோமா? இல்லை. நாம் பெற்றெடுத்தோமா? இல்லை. சிறு வயதில் வளர்த்தோமா? இல்லை. ஒண்ணுமே நம்ம பண்ணல. நம்ம மனைவின்னு எப்ப ஆனாங்கன்னு சொன்னா, திருமண ஒப்பந்தம் திருமணத்துக்கு முன்னால அவங்க யாரோ நம்ம யாரோ, அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் என்ன உறவு ஏற்பட்டு விட்டது? கணவன் மனைவி என்கிற உறவு ஏற்பட்டு விட்டது. அந்த உறவுக்கு பிறகு நம்ம படைக்கல, நம்ம பெக்கல, சின்ன வயசுல ஒண்ணுமே பண்ணல, இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த உறவு ஏற்பட்டுச்சு. அந்த உறவுல என் மனைவி எனக்கு மட்டும்தான் மனைவியா இருக்கனே, வேற யாருக்கு மனைவியா இருந்துடக் கூடாது. அப்படி இருந்து விட்டால் என்னால் கோபம் தாங்க முடியாது, ஆத்திரம் தாங்க முடியாது, ரோஷம் தாங்க முடியாது. இன்று நாம் ரோஷப்படுகிறோமோ இல்லையா, கோபப்படுகிறோமோ இல்லையா, இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூத்த ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபாக்கள் மூத்த ஒரு சஹாபி, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅத் பின் உபாதாங்கிற சஹாபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மனைவியோடு ஒருவன் விபச்சாரம் செய்துவிட்டால், அதை என்னுடைய கண்களில் நான் பார்த்து விட்டால், கண்ட இடத்துல அப்படியே கொலை செஞ்சிருவேன். இந்த சஹாபி சொல்றாரு, என் மனைவியோட ஒருத்தன் தப்பு பண்ணா நான் கண்ணுல பாத்துட்டா நான் என்ன செய்வேன், அங்கனையே கொலை பண்ணுவேன் சொல்ற. இந்த சஹாபி யார்ட்ட சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனா அது யாரு மின்க, நான் உன்னை விட ரோசக்காரனாக இருக்க, நீ இவ்வளவு கோபப்படுறிய, இவ்வளவு ரோசப்படுறிய, நான் உன்னை விட ரோசக்காரனாக இருக்கிறேன். அல்லாஹு அகையரு மின்னி, அல்லாஹ் என்னை விட ரோசக்காரனாக இருக்கிறான், என்னை விட ரோசக்காரனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் என்ன விரும்புகிறான் என்று சொன்னால், அவனால் படைக்கப்பட்ட அடிமைகள் மனிதர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் எதையும் வைத்து விடக் கூடாது. அப்படி அவருக்கு நிகராக ஒருவனை வைத்து விட்டால் அல்லாஹ் மாதிரி ரோசப்படுறது, அல்லாஹ் மாதிரி கோபப்படுறது வேற யாரும் பட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க என்ற ஹதீஸை பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல ஷிர்க்கு தான் என்ன முதல் பெரிய பாவம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதுல நான் சிறுக்கு ஒவ்வொரு சிறுக்கா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இது சிறுக்கு அது சிறுக்கு அது சிறுக்கு, நான் லிஸ்ட் இன்ஷாலா உங்க கையில கொடுத்துறேன். முதல் சிறுக்கு என்ன என்று சொன்னால் தர்காவிற்கு செல்வது. முதல் சிறுக்கு என்ன, தர்காவுக்கு போறது. இந்த புனிதமான மாசத்துல, இந்த புனிதமான ரமலான மாசத்துல பிறை 15 or 16 ஞாபகம் இல்ல, இந்த நத்தரசா வழி உள்ளா தர்கா இல்லையா, அந்த தர்காவுல பாத்தீங்களாக்க, இந்த புனிதமான மாதத்தில் கூட்டம் நிரம்பி வழிகிறதா இல்லையா, வழிஞ்சிச்சா இல்லையா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். தர்காக்கு போறது வந்து முதல் சிறுக்கு, தர்காக்கு போறது முதல் சிறுக்கு. அதை ஏன் சிறுக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல அவுளியாக்களை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா தர்காக்கு போக கூடாதுன்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து அவுளியாக்களே மறுக்கிறாங்க, அவரு குற்றச்சாட்டு வச்சிருவாங்க, அவுளியாக்களை மதிக்காதவங்க, அவுளியாக்களை கண்ணியப்படுத்தாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. எங்களுக்கு அவுளியா தெரியும், எங்களுக்கு அவுளியா. அவுளியான என்ன, வலியுன். வலியுன் என்று சொன்னால் நண்பர், நேசர் என்று பொருள். வலியுன் என்ற ஒருமையின் பன்மை என்ன என்று சொன்னால் அவுளியா, நேசர்கள், நண்பர்கள் என்று பொருள். அவுளியா உல்லா, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பது பொருள். அவுளியாவை பற்றி நம்ம அவுளியாவை எல்லாம் மறுக்கல, அவுளியாவை மறுக்கல, அவுளியாவை அல்லாஹ்வுக்கு நிகரா வைக்கிறாங்கல, அவுளியாவை கொண்டு போய் ஷிர்க் வைக்கிறாங்கல்ல, அதை என்ன செய்யறோம், அதான் மறுக்கிறோம், அதான் இஸ்லாமும் மறுக்குது. அவுளியாவை பற்றி குர்ஆன் பேசுகிறேன். திருமறை குர்ஆன்ல சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10th அத்தியாயத்தின் 62 to 64 வரை, 10, 62, 63, 64 ஆகிய 3 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அதில் அவுலியாக்களை பற்றி பேசுகிறான். அலா இன் அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அலா, கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை இந்த எச்சரிக்கை செய்வோமா இல்லையா, அந்த எச்சரிக்கை செய்கின்ற வார்த்தையை தான் அலா. அங்கங்கே குர்ஆன் ஓதும்போது அலா அலா ஒரு வார்த்தை வரேன், அந்த அலான்னு சொன்னா கவனமா கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்லுவான். அலா, நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை பொறுத்தவரை, லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை. பயப்பட யாருக்கு பயப்பட தேவையில்லை, யாருக்கு கவலைப்படையும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு, அவுளியாக்கள் யார் என்று சொன்னால் 2 தகுதிகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் அவுளியாக்கள். அவுளியான்னு சொன்னா அவர் மௌத்தாப்பு இருக்கணும், கபர் பெருசா கட்டிருக்கணும், சுத்தி தர்காவ கட்டிருக்கணும், அங்க உருசு சந்தனக்கூடு அந்த மாதிரிலாம் பண்ணினாத்தான் அவர் உள்ள இருக்கிறார் பத்தியலா, அந்த அடக்க அந்த கபருக்குள்ள அவர் அவுளியான்னு தப்பா இருக்கிறாங்க. அல்லாஹ் பேசுகிறான், உங்கள்கிட்ட 2 தகுதி இருக்கிறாங்க, 2 தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் யாரு, அவுளியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எந்த 2 தகுதிகள், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், யாருக்கெல்லாம் ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறதோ அல்லது அதிகமாக இருக்கிறதோ அவர்களும், வகானு யத்தகூன், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ ஈமான் இருக்குதுல, ஈமான் உள்ளவங்களே, தக்குவா இருக்குது பாத்தீங்களா, தக்குவா உள்ளவங்களே எல்லாரும் யாரு, எல்லாரும் யாரு, அவுலியாக்கள். இப்படி நாங்கள் சொல்றது யாரு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க நீங்க எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், ஈமான் மட்டும் பத்தாது வேற என்ன வேணும், தக்குவா வேணும். ஈமானும் தக்குவாவும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ எல்லோரும் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அருமை சகோதர்களே, இந்த தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே அவர்கள் மாத்திரம் அவுலியாக்கள் அல்ல, அவர்களை தாண்டி எவ்வளவு இன்னைக்கு நடமாடக்கூடிய அவுலியாக்கள் யாரெல்லாம் ஈமான் இறையற்றம் அதிகமாக இருக்கிறதோ எல்லாரும் அவுலியா. நான் கேட்கிறேன், செய்யுதுனா அபூபக்கர் சித்திக் அலியல்லாஹ் அன்ஹு அவுலியாவா அவுலியா இல்லையா, அவுலியா தானே இல்லையா, உமர் பின் கத்தாப் அலியல்லாஹ் அன்ஹு அவுலியாவா இல்லையா, உஸ்மான் பின் அஃபான் அலியல்லாஹ் அன்ஹு அவுலியாவா இல்லையா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாவா இல்லையா, இமாம் புகாரி அவுலியா, இமாம் முஸ்லிம் அவுலியா, புரியுதா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவுலியா. ஆனா நீங்க பாத்தீங்களாங்க, இவங்களுக்கு எல்லாம் பெருசா கபூர் இருக்காது, இவங்கெல்லாம் கபூர் பெருசா இருக்காது, இவங்க கபூரிஸ்தானை சுத்தி தர்கா இருக்காது, இவங்க கபூரிஸ்தான்ல வந்து உருசு கந்தூரி கொடியேற்ற அதெல்லாம் இருக்காது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நம்ம ஊர் இந்த இந்தியாவுக்கு பத்தியலா, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய சில நல்லவர்கள், சில நல்லவர்கள், உதாரணமாக நம்ம திருச்சியை வச்சு பாத்துக்கோங்க, நத்தரிசா அவுலியா அப்படித்தானே, நத்தரிசா வலியுல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி. நீங்க நத்தரிசா வலியுல்லாவுடைய வரலாறு படிச்சு பாத்தீங்களாக்கு, அவர் இறை நேசர், அவர் மக்களுக்காக தாவா செஞ்சாங்க, தாவா பணிக்காக வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க, சிரமப்பட்டாங்க, தியாகம் செஞ்சாங்க என்று வரலாறு பேசுகிறார். கவிஞர் நந்தலாலா தெரியும் உங்களுக்கு இல்லையா, கவிஞர் நந்தலாலா அவர்கள் ஊரும் பெயரும் என்று ஒரு புக்கு போட்டிருக்கிறார். கவிஞர் நந்தலாலாவுடைய அந்த ஊரும் பெயரும் கூட அதுல திருச்சியை பத்தி பேசுகிறார். திருச்சி உடைய திருச்சியில எப்ப இஸ்லாம் வந்துச்சு, முக்கியமான இடங்கள் என்ன, நத்தர்சா வலியுள்ளா தர்கா எப்ப வருது, அந்த வலியுள்ளா எப்ப வந்தாங்க, அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் தொகுத்து அந்த கவிஞர் நந்தலாலா போடுறார். அதுல சொல்றாரு, அது மட்டும் இல்ல மத்த நூல்கள் நீங்க படிச்சு பார்த்தாக்க, இந்த நத்தர்ஷா வலியுல்லா ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க எப்ப பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஹிஜிரி 220ல எப்ப பிறந்துக்கிறாங்க, ஹிஜிரி 200 இன்னைக்கு இல்ல ஏறக்குறை 1200 ஆண்டுகளுக்கு முன்னால், 1200 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க பிறந்துக்கிறாங்க. ஹிஜிரி 220 என்பது யாருடைய வரலாறுன்னு சொன்னா, இமாம் புகாரியுடைய காலகட்டம். யாருடைய காலகட்டம், இமாம் புகாரியுடைய காலகட்டம். இமாம் புகாரி பிறந்தது ஹிஜிரி 194, ஹிஜிரி 194. நத்தர்ஷா வலியுல்லா பிறந்தது எப்ப, 220. அப்ப ஏறக்குறைய 26 வருஷம் கழிச்சு பிறந்துக்கிறாங்க. அப்ப எல்லாம் ஏறக்குறைய சமகாலம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 26 வருஷம் வயசுல குறைஞ்சவரு. அவங்கள வரலாறு படிச்சு பார்த்தாலே, இந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அவங்க பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அதில் வந்த திருச்சிக்கு என்ன பண்றாரு, வெளிநாடுகள்ல இருந்து தாவா மார்க், அது ஒரு பெரிய ஒரு மார்க்க மேதை, மார்க்க மேதை பிரச்சாரகர், மக்களுக்கு சிறுக்க சொன்ன எந்த வழி உள்ளா சிறுக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த வழி உள்ளாவுக்கே தர்காவை கட்டி வச்சு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, சிறுக்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த வழி உள்ளா வந்தார்ல, நீங்க இவங்க எல்லாம் இந்த நத்தர்ஷா வழி உள்ளாவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி நாகூருடைய ஷாவுல் அமீது வலி உள்ளாவாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏர்வாடியுடைய இப்ராஹிம் வலி உள்ளாவாக இருந்தாலும் சரி, இவங்க வரலாறுகள் எல்லாம் படித்து பார்த்தமாக்க, இவங்க எல்லாம் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்தின் மேதைகள், மார்க்கத்தின் பிறைய பிரச்சாரர்கள், இவங்க எல்லாம் இப்படி வந்துக்கிறாங்க, இவங்களுக்கும் தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க வரல படித்து பார்த்தீங்களாக்க, தர்கா இவங்களுக்கு மட்டும் கட்டல, அவங்க வந்தாங்கல்ல வாகன கழுதையில வந்திருப்பாங்கல்ல, அந்த கழுதை மூத்தாப்பு இருக்கேன், கழுதைக்கும் தரகா இருக்கிறது, குதிரையில வந்திருப்பாங்க, குதிரைக்கு தரகா இருக்கிறது, யானையில வந்திருப்பாங்க, யானைக்கு தரகா இருக்கிறது. உதாரணமாக பொட்டல் புதூர் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல் புதூர்ல என்ன இருக்குது, யானைக்கு தரகா, யானைக்கு தரகா. அங்கிட்ட உள்ள ஒரு அவுளியா அந்த யானையில வந்தாரு, அந்த யானை மூத்தா போயிருச்சு, அந்த யானைக்கு வந்து பெருசா தரகா கட்டி வச்சுக்கிறாங்க. குதிரைக்கு எங்க ஊர்களை பத்தி பாத்தீங்க, குதிரைக்கு தரகா கட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் யானை குதிரையெல்லாம் அது கிடையாது, புரியுதா. மத்த இவங்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் அவுளியாக்கள், மார்க்கத்துக்காக தியாகம் பண்ணாங்க என்று வரலாறு பேசுது. அதனாலதான் நம்ம எல்லாம் நிறைய பேர் பேர் வச்சிருப்போம், நிறைய பேருடைய பேர் வந்து நைனா 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 முகமது நைனா முகமது என்று பேர் வைத்திருப்பார்கள் இல்லையா. இப்ப என் பேர் வந்து அலி அக்பர், எங்க வாப்பா பேரு நைனா முகமது, எங்க வாப்பா பேர் என்ன நைனா முகமது. அது மாதிரி கலந்தர், கலந்தர் பேர் வைப்பாங்க, கலந்தர் நவாஸ் கான், கலந்தர் அப்துல் காதர், கலந்தர் பேர் வைப்பாங்க. நீங்க தமிழ் வரலாறு இஸ்லாமிய வரலாறையும் சேர்த்து படிச்சு பார்த்தீங்களா, இந்த நெய்நாக்கள் யார் தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பெரிய ஒரு மார்க்க மேதை ஊரு ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுகிறாரா இல்லையா, அந்த பெரிய ஒரு மேதைக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஆலிம்சா இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் நெய்நாக்கள். நீங்க நெய்னானா யாருன்னு சொன்னா பெரிய பெரிய அஜரத்து, சின்ன நம்ம ஊரு லோக்கல் பாஷையில சொல்லணும்னா பெரிய அஜரத்து சின்ன அஜரத்து. பெரிய அஜரத்து எல்லாம் அவுளியாக்கள், பெரிய அஜரத்து என்ன செய்வாங்க அவுளியாக்கள், சின்ன அஜரத்துலாம் யாரு நெய்நாக்கள் நெய்நாக்கள். அந்த பெரிய அஜரத்துக்கும் சின்ன அஜரத்துக்கு ஹிதுமத்து செய்வாங்கல்ல, சேவை செய்வாங்கல்ல, அவர்கள் எல்லாம் கலந்தர்கள். பெரிய மார்க்கத்துக்காக சேவை செய்வாங்க, மார்க்கத்துக்காக உதவி செய்வாங்க, அவங்க எல்லாம் மார்க்கத்துக்காக உதவி செய்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவுளியான்னு இஸ்லாத்துல இருக்குது. அது மாதிரி நெய்நாக்கள் அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க, கலந்தர்கள் உதவி செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த அவுளியாக்களுக்காக தர்கா கட்டி வைக்கிறாங்கல்ல, அது வந்து முதல் சிறுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா தர்கா கட்ட கூடாது சிறுக்குன்னு நான் சொல்லல. இதுக்கு முதல் ஹதீஸ் இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 1765 ஹதீஸ பதிவு பண்றாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு தஸ்ஸல் குபூர் வாய் யகூத அலைஹி வாய் யுபுன அலைஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்களில் பூசப்படுவதை தடுத்தார்கள். செங்கல் கட்டி பூச்சி பூசுறாங்கல்ல, நார்மலா அந்த கபூர்ல மண்ணால வச்சு கொஞ்சம் பெருசாக்கி விட்டு வரணுமே தவிர செங்கல் வச்சு சிமுனு வச்சு பூச்சி பூசுறாங்கல்ல, அப்படி பூச்சி பூசுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஒண்ணு. ரெண்டாவது வா யகூது அலைஹா, அந்த கபருக்கு மேலே உட்காருவதை தடுத்தார்கள். மூணாவது வா யுபுன அலைஹி, அந்த கபூரை சுத்தி கட்டடம் கட்டுறாங்களே தர்காக்கள் பேருல, அந்த கபூரை சுத்தி கட்டடம் கட்டுறாங்களே அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நீங்க பாத்தீங்க, நம்ம எல்லாம் மூத்தா போனா நம்ம கபரு சாதாரணமா மண்ணை வச்சு கொஞ்சம் மேல குமிச்சு வச்சிருப்பாங்க, இதான் நம்ம கபரு. ஆனா அவுளியாவுடைய கபரை போய் பாத்தீங்க, அதுல செங்கல் வச்சு சிமுண்டு பூசி அதுக்கு மேல பூச்சி பூசி அதுக்கு மேல போர்வைய போத்தி அதுக்கு மேல மாலைகளை போட்டு பூக்களை போட்டு வச்சுக்கிறாங்களே, ரசூல்லா வந்து பூச்சி பூசுறதையே தடுத்தாங்க. அதுக்கு மேல பில்டிங் மாதிரி கட்டி பூச்சி பூசுறாங்கல்ல, அதையே ரசூல்லா, நீங்க புகாரிய முஸ்லீம படிச்சு பார்க்கலாம், தமிழ்ல இருக்குது படிச்சு பாத்துக்கலாம், அதையே ரசூல்லா தடுத்தா ஹதீஸ் வருது. நம்ம நீங்க பூச்சி பூசுறத தடுக்கிறீங்களா, நான் பூச்சியும் பூசுவேன், அதுக்கு மேல என்ன செய்வேன் போர்வையும் போத்துவேன், அதுக்கு மேல மாலைக்கு வைப்பேன், ரசூலுல்லாவுக்கு சவால் விடுகிறோமே. அப்ப தர்கா கட்டுவதே மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் ஹராம் என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து முதல் ஆதாரம். ரெண்டாவது பாத்தீங்களாக்கே, இமாம் அபூதாவூத் அவர்கள் 2042 ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்தின் பொழுது, சக்கராத்தின் பொழுது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரத்தை என்னுடைய கபரை விழாத்தலமாக நீங்கள் ஆக்கி விட வேண்டாம். இவருடைய கபரை இந்த கந்தூரி கொடியேற்ற விசேஷம் பண்றாங்கல்ல, ஏன்னா யூத மக்கள் அப்படி பண்ணாங்க, யூத கலாச்சாரம், தர்கா கலாச்சாரம் யாரு கலாச்சாரம், யூத கலாச்சாரம், அத ரசூல்லா பாத்துக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு தெரியும். அப்ப சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, அந்த யூதர்கள் எப்படி தன்னுடைய நபிமாருடைய கபருஸ்தானை தர்காக்களாக ஆக்கி கொண்டார்களோ, கந்தூரி கொடியேற்று முறை சேர்ந்து வைத்துக் கொண்டார்களோ, அதுபோன்று என்னுடைய கபரை நீங்கள் விழாத்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய கபருஸ்தானை என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது சொல்றாங்க, இதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹ் புகாரியில 435 ஹதீஸாக, 436 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்தின் பொழுது, மூத்தா போறதுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சக்கராத்தின் பொழுது சொன்னார்கள். புகாரி படித்து பார்த்துக்கலாம், நம்பர் என்ன 435 436, எல்லா கிதாப் எல்லா புகார்லயும் தமிழ் அரபி இங்கிலீஷ் எந்த மொழியா இருந்தாலே நீங்க உங்க போன்ல நீங்க பாத்துக்கலாம், போன்ல பாத்துக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னத, சக்கராத்த சொன்னத சொல்றேன். லைனத்துல்லாஹி அலல் யஹூதி வல் நசாரா இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித் யுஹஸ்ஸிரு மா சனஉ லஅனத்துல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. யாரை? அலல் யஹூதி வன் நசாரா, யூத கிறிஸ்தவர்களை, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபித்து நாசமாக்குவானாக. ஏன் என்று சொன்னால், அவர்களெல்லாம் தங்களுடைய நபிமார்களின் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார்கள். புரிஞ்சா? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை எதுவாக்கிட்டாங்க, வணக்கஸ்தலமாக, பெருசா கட்டி தரகாவா கட்டி வணக்கஸ்தலமாக ஆக்கிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த யூத கிறித்தவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்குவானாக. என் அருமை சகாபாக்களே, என்னுடைய வணக்க, என்னுடைய அடக்கஸ்தலத்தை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசில சக்கராத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. கோரிக்கையை வச்சு புட்டு யார் இப்படி பண்றானோ அவன் அல்ல அழிக்கட்டும், அல்லாவுடைய நாசம் வரட்டும் அப்படின்னு சபிச்சு போட்டு போனாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப யாரு தர்கா கட்டுறாங்களோ, தர்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, தர்காவுக்கு போறாங்களோ, அவங்க எல்லாம் அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்களாக்கே, இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 1764 ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. தர்காவுக்கு போக கூடாதுங்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த ஹதீஸை இன்னைக்கு நம்ம நாட்டில் அமல் செய்ய முடியாது. இஸ்லாமிய அரசாக இருந்தால் இந்த ஹதீஸ் என்ன செய்யும், அமல் செய்யும். இந்த ஹதீஸ நீங்க தமிழ்ல பாத்துக்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் நம்பர் 1764 சரியா? அதுல நீங்க பாத்தீங்களாக்கே, அலிபின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க 4வது கலீஃபாவா இருந்தாங்கல்ல. ஒரு கலீஃபாவா இருக்கும் போது ஒரு போர்படை தளபதி இருப்பாரா இல்லையா? அவருடைய போர்படை தளபதி யார் என்று சொன்னால், அபு ஹையாஜில் அசதி. புரிஞ்சா? கலீஃபா அலிபின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த கலீஃபாவுக்கு தளபதி இருந்தாங்கல்ல, தளபதி யாரு? அபு ஹையாஜில் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி. அவர்கிட்ட கலீஃபா உத்தரவு போடுறாங்க, தளபதி அவர்களே, நீங்கள் ஊரு ஊராக நீங்கள் செல்லுங்கள், எங்கெல்லாம் தர்காக்கள் காணப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் கபூரை பூமிக்கு மேல உயர்த்தி கட்டிருக்கிறாங்களோ, எல்லாத்தையும் உடைச்சி தரமட்டமாக நீங்கள் ஆக்குங்கள். தர்காவை என்ன செய்யுங்க, உடைங்க. தர்காக்கள் உடைக்கப்படட்டும், தர்காக்கள் உடைக்கப்படட்டும். தர்காக்கள் மாத்திரமல்ல, அந்த தர்காவுக்குள் அவுலியா என்ற பேர்ல கபூரை பெருசா வச்சுக்கிறாங்கல்ல, பூமிக்கு மேல உயர்த்தி கட்டுறாங்கல்ல, அந்த கபூரையும் சேர்த்து நீங்கள் உடைத்து விடுங்கள் என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய போர்படை தளபதிக்கு உத்தரவிட்டு சொன்னார்கள். என் அருமை தோழரே, இந்த உத்தரவு நான் மட்டும் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இப்படி உத்தரவிட்டாங்க, நான் இந்த வேலையை செஞ்சேன், ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன உத்தரவிட்டாங்களோ அந்த உத்தரவை நான் உனக்கு விடுறேன் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த தர்கா கட்டி அந்த அந்த சமாச்சாரம், அந்த கலாச்சாரம் இருக்கு பத்தீங்களா, அது அம்புட்டு முதல் ஷிருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஷிருக்கு என்னன்னு சொன்னா, சஜதா பண்ணுவது. சஜதா என்பது யாருக்கு மட்டும் பண்ணனே, அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சஜதா பண்ணணும். அல்லாஹ் அல்லாத பிற யாருக்கும் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு ஒருவர் சஜதா செய்துவிட்டால் அது என்னவா போயிடும், ஷிர்கா போயிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதையும் நான் சொல்றது எல்லாமே என் கருத்தே கிடையாது, எல்லாமே எங்க பரிசு காலல்லா கால ரசூலுல்லாஹ் பரிசு படித்தான் சொல்றது. புரியுதா? அப்ப தர்காவில் தர்காவில் போய் பாருங்களேன், தர்காவில் போய் சஜதா பண்றாங்கல்ல, தர்கா அந்த அவுளி அவுளி கபூர் இருக்கு பத்தியெல்லாம், அவுளி அவுளி கபூர் அந்த கபூர் கிட்ட போய் என்ன செய்வாங்க, அப்படியும் சஜதா பண்ணுவாங்க. யாருக்கு பண்றாங்க, அந்த அவுளியாவுக்காக சஜதா பண்றாங்க. அவுளியாவுக்காக சஜதா பண்ணுவது ஷிருக்கா ஷிருக் இல்லையா? சஜதா யாருக்கு மட்டும் பண்ணனே, அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல பண்ணனே. அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுகிறான், சூரத்து நஜ்ம் இன்னைக்கு அழகா நம்ம ஹாஃபிஸா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் சூரத்து நஜ்ம இன்றைக்கு ஓதினார். சூரத்து நஜ்ம என்று சொல்லக்கூடிய 53வது அத்தியாயத்தின் 62வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதை பண்ணிவிட்டு தான் சஜதா பண்ண, சஜதா திலாவத்து பண்ணார்ல அந்த சூராவுடைய கடைசி ஆயத்து, இந்த ஆயத்து தான் அதை பண்ணி சஜதா திலாவத்து பண்ணாரு. நீங்கள் எல்லோரும் சஜதா செய்யுங்கள், நீங்கள் எல்லோரும் சஜதா செய்யுங்கள். யாருக்காக மட்டேன், இல்லா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் சஜதா செய்யுங்கள். அல்லாஹ் அல்லாத வேற யாருக்கும் எவனுக்கும் எதற்கும் சஜதா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அல்லாவுக்கு மட்டும் சஜதா செய்ய என்று அல்லாஹ் சொல்லிருக்க, நம்ம தர்காவுல போய் அவுலியாவுக்கு சஜதா செய்கிறோமே, அது ஷிருக்கா ஷிருக் இல்லையா? ரெண்டாவது, முதல்ல தர்காவுக்கு போறது சப்போர்ட் பண்றது முதல் ஷிருக்கு. ரெண்டாவது என்ன, தர்காவுல போய் சஜதா பண்றாங்கல்ல அவுலியாவுக்கு, அது வந்து ரெண்டாவது ஷிருக்கு. மூணாவது சிறுக்கு என்னன்னு சொன்னா, அங்க போய் நின்றுகிட்டு அவங்க அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, அவுளியாவே எங்களுக்கு அல்லாட்ட சிபாரிசு பண்ணுங்க, எங்களுக்கு அல்லாட்ட கேட்டு வாங்கிட்டாங்க, ஏன்னா நாங்க எல்லாம் பாவிகள், எங்க துவாவல்ல ஏத்துக்கிற மாட்டா, உங்க துவா தான் ஏத்துக்கிறோமா அப்படின்னு சிபாரிசுக்கு போய் அவுளியாவை பிடிக்கிறாங்கல்ல, இது என்ன மூணாவது சிறுக்கு? புரியுதா? இதை செய்ய வேண்டாம். இப்படிலாம் நீங்க டைரக்டா துவா செய்யுங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன, அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்கள்லாம் கொஞ்சம் உதாரணம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஒரு தப்பு ஒருத்த பண்ணிட்டான், நீதிபதிகிட்ட போய் டைரக்டா பேச முடியுமா? வக்கீல வைக்கிறாங்கல்ல, அந்த வக்கீல் மாதிரி அவுளியாவும், வக்கீல் மாதிரி என்ன அவுளியாங்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றது இது பெரிய பாவமா இல்லையாங்க? அந்த நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் தப்பு செஞ்சானா நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியாது. என் வக்கீல் என்னை பற்றி சொல்லுவார், அரசு வக்கீல் அரசை பற்றி பேசுவார், ரெண்டு பேருடைய வாதங்கள் வாத பிரதிவாதத்தை கேட்பாரு, கேட்டு என்ன செய்வாரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாரு. அப்ப நீதிபதிக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாதோ, வக்கீலுடைய வாதங்களை வச்சு தீர்ப்பு சொல்கிறாரோ, அது மாதிரி அல்லாவுக்கு நவுது இல்லாதீங்கன்னா அல்லாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வக்கீல் அவுளியா சொல்றாரு, அதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லுவாரு, சொல்ல முடியுமா? அதே மாதிரி கேக்குறாங்க, நீங்க சிஎம் போய் பாக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க டக்குன்னு சிஎம் பார்க்க முடியாதுல, லோக்கல்ல ஒரு கவுன்சிலர் பிடிக்கணும், ஒரு எம்எல்ஏ பிடிக்கணும், ஒரு மினிஸ்டர் பிடிக்கணும், அப்படிதான் சிஎம் பார்க்க முடியும். அது மாதிரி இந்த கவுன்சிலர் எம்எல்ஏ மாதிரி யாரு அவுளியாங்கிறாங்க, சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாது. எனக்கு சிஎம் தெரியும், எனக்கு என்ன தெரியும், எனக்கு சிஎம் தெரியும், சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாது. அப்ப சிஎம்முக்கு என்னைய பத்தி தெரியாத மாதிரி நவுது பில்லாஹினா அல்லாஹ்வுக்கு என்னைய பத்தி தெரியாது சொல்ல முடியுமாங்க? அப்படின்னு முஸ்லீமா இருக்க முடியுமா? அல்லாவுக்கு என்னைய பத்தி தெரியாதுங்கிறனால ஒரு எம்எல்ஏ பிடிச்சி ஒரு கேஎன் நேருவை பிடிச்சி அப்படி கொஞ்சம் சிஎம் பாக்குறோம் அப்படிங்கிறோமே. அப்ப சிஎம்முக்கு என்னைய தெரியாது, அல்லாவுக்கு என்னைய தெரியுமா தெரியாதா? என்னைய பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தி யாருக்கு தெரியும், அல்லாவுக்கு தனக்கு தெரியும். அப்ப அல்லாட்ட கேட்கும் போது டைரக்டாக நம்ம துவா செய்யணுமே தவிர, அவுளியாவே சிபாரிசு பண்ணுங்க, அவுளியாவே அல்லாட்ட நெருக்கி வைங்க, அல்லா அவுளியாவே அல்லாட்ட கேட்டு தாங்க அப்படின்னு துவா செய்யறாங்கல்ல, அது நாம் செய்யக்கூடிய மூணாவது சிறுக்கு. இதையும் நான் நானாக சொல்லவில்லை, என் ஆறுமைய சகோதரர்களே தாய்மார்களே, மக்காவுடைய காதலர்கள் அபூஜஹிலு, அபூலஹபு, உக்குபா, ஷைபா, மக்காவுடைய காவிர்கள் என்று சொல்கிறோமா இல்லையா, அந்த காவிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பாதவர்களா? அபூஜஹில் அல்லாஹ்வை நம்பலையா? நம்மனா நம்பலையா? நம்புனா. அபூலஹபு அல்லாஹ்வை நம்பனா இல்லையா? நம்புனா. உக்குபா, ஷைபா எல்லாரும் நம்மள மாதிரி அல்லாஹ்வை நம்புனாங்க, நம்மள மாதிரி அல்லாஹ்வை நம்புனாங்க. அதை அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுகிறான், சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லக்கூடிய 29வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலயின் சல்தஹும் மன் கலக சமாவாதி வல் அர்ல் வசக்கர ஷம்ஸ வல் கமர லயகூலுன் அல்லாஹ். ஏதா கொஞ்சம் கதவு சாத்தலாமே, கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஏசி நீ ஓட்டி விட்டுறாதிய, புரியுதா? நாங்களே சூட்ல கஷ்டப்படுறோம், புரியுதா? வலயின் சல்தஹும் மன் கலக சமாவாதி வல் அர்ல், அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு, அவர்கள் தான் மக்காவுடைய காவிர்கள், மக்காவுடைய காவிரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், சூரியனை படைத்தவன் யார், சந்திரனை படைத்தவன் யார், நட்சத்திரங்களை படைத்தவன் யார், மழையை பொழிய செய்வன் யார் என்றெல்லாம் யார்கிட்ட கேட்டு பாருங்க, அபூஜஹில் மக்காவுடைய காவிர்கள்ட்ட கேட்டு பாருங்க. கேட்டால் சொல்லுவார்கள், லயக்கூல் உன்னல்லா, நிச்சயமாக இவர்கள் எல்லாம் படைத்தது யாரு, அல்லாஹ் தான் படைச்ச, அல்லாஹ் நம்ம சொல்லுவோமா இல்லையா பாய், அதே மாதிரி அவங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அம்முட்டை. இவங்க மக்காவுடைய காவிர்கள்டா, நம்ம ஊர் மாதிரி ராமசாமி கந்தசாமி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாவை நம்பாது அப்படிலாம் கிடையாது. அவங்க நம்மள மாதிரி அல்லாவை நம்பியவர்கள், நம்மள மாதிரி அல்லாவை நம்பியவர்களை அல்லாஹ் காவிர்கள் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எல்லாம் அந்த காலத்து நல்லவங்க இருந்தாங்க, லாத்து மனாத்து உல்சா நல்லவங்க, அந்த நல்லவங்களை வந்து இந்த மாதிரி அவுளியாக்க, அவங்க நல்லவங்களை வாழ்ந்தாங்க, அவங்க கபூரை பெருசாக்கி தர்காவை கட்டி வச்சுக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டு அந்த தர்காவுக்கு போவாங்க, போய் அல்லாட்ட தான் துவா செய்வாங்க, அல்லாட்ட கேட்டுப்பிட்டு சொல்லுவாங்க, அவுளியாவே நாங்கெல்லாம் பாவிகள், எங்க துவா வரல ஏத்துக்கிற மாட்டான், நீங்க எங்களை அல்லாட்டை நெருக்கி வைங்க, எங்களுக்கு அல்லாட்ட சிபாரிசு பண்ணுங்க என்று அவர்கள் சொன்னார்கள். புரியுதா? டைரக்டா அல்லாட்ட துவா செஞ்சாம என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வசீலா மூலமா அல்லாட்ட போனாங்க. இப்படி போறதான் அல்லாஹ் காசுங்கிறான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா யூனுஸ், சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே பேசுகிறான், ஹவுலாய் சுபாவுனா இந்த அல்லாஹ், அந்த மக்காவுடைய காவிர்கள் அந்த அவுலியாக்கள்கிட்ட போனாங்கல்ல, அவுலியாக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, நாங்க இவங்களை அல்லாவா நம்பல, இவங்கள்ட்ட துவா செய்யல, இவர்கள் எங்களுக்கு அல்லாவிடத்திலே பரிந்துரை செய்வார்கள், அல்லாட்ட பரிஞ்சு பேசுவாங்க, அதுக்காக போய் கேட்கிறோமே தவிர டைரக்டா நாங்க அல்லாட்ட கேட்டா எங்களுக்கு முடியாது, இவங்க கேட்டா அல்லா தந்துருவான் அப்படிங்கறதுக்காக இவங்கள்ட்ட போறோம் அப்படின்னு ஒன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க சூரத்து ஜுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைப்பார்கள், எங்களை அல்லாஹ்ட்ட நெருக்கி வைக்கிறதுக்காக எங்களுக்கு அல்லாஹ் சிபாரிசு பண்ணி வாங்கி தரதுக்காக நான் என்ன செய்யறோம் இவங்கள்ட்ட போறோம் அப்படின்னு அந்த அவுலியாக்கள்ட போனாங்கல்ல அப்படின்னு அவுலியாக்கள் டைரக்டா துவா செய்யாம அவுலியாக்கள் மூலமா போனாங்க பத்தியலா, அதனால அவர்கள் எல்லாம் காவிர்களாக போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, முதல் சிறுக்கு என்ன, தர்காவுக்கு போறது. ரெண்டாவது சிறுக்கு என்ன, சஜதா அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்காக சஜதா செய்வது. மூணாவது சிறுக்கு என்ன, டைரக்டா துவா செய்யாம டைரக்டா அல்லாட துவா செய்யாம அவுலியாக்கள் மூலமா போற மத்தியலா, அது என்ன மூணாவது சிறுக்கு. நாலாவது சிறுக்கு என்ன சொன்னா, குருபானி என்பது யாருக்கு மட்டும் கொடுக்கணும், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் தான் குருபானி கொடுக்கற, அல்லாஹ் அல்லாத இந்த நத்ரசா வலியுல்லா தர்காவுக்கு இந்த வலியுல்லாவுக்கு ஒரு குருபானி, இந்த பிரான்மலை அவுலியாவுக்கு ஒரு குருபானி அப்படி நீங்க கொடுத்தீங்க என்னவா பையன சிறுக்கா பையறோம். அப்ப இந்த குர்பானி என்பது அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டுமே சொந்த, இதையும் நான் சொல்லவில்லை, குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா பாய், எப்படி அல்ஹம்து சூரா உங்க எல்லாருக்குமே தெரியுமோ அது மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச சூரா இது. இன்னா தைனா தெரியுமா தெரியாதா, இன்னா தைனா கல் கௌதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் என்று சொன்னாரு, அது என்னன்னு தெரியல பாய், நான் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டா என்னை அறியாம எனக்கு இன்னாத்தனா சூரா தான் வாயில வருது, புரியுதா அப்படின்றாரு. ஏன்னா அதான் சின்ன சூரா ஓதி ஓதி அந்த சின்ன சூரா இன்னாத்தனா சூரா வந்து 108வது சூரா, அந்த சூரா நம்பர் என்ன 108 மறக்க முடியாதுல்ல, ஞாபகத்துக்கு முன்ன அப்ப நீங்க 108 ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க சரியா. அந்த 108 இந்த கௌசர் என்ற சூராவுல ரெண்டாவது ஆயத்து இன்ன ஆத்தைனா கால் கௌசர், நபியே கௌசர் என்கிற நீர் தடாகத்தை நாளை மறுமையில் உங்கள் பொறுப்பிலே தந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எனவே ஃபஸல்லி நீங்கள் சொல்லுங்கள் லிரப்பிக யாருக்காக உங்க ரப்புக்காக நீங்கள் சொல்லுங்கள், வன்ஹர் ஆடு மாடுகளை அறுத்து குர்பானையும் கொடுங்கள் யாருக்காக லிரப்பிக லிரப்பிக உங்க ரப்புக்காக உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் ஆடு மாடுகளை அறுத்து குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. ரப்புக்காக குருபானி கொடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்ட பிறகு ரப்பு அல்லாமல் அவுலியாவுக்காக குருபானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவுலியாவை ரப்புக்கு நிகராக ஆக்கிவிட்டோம், இதுதான் இணை வைத்தலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தாக்க நான் நேற்று இந்த 25 பயான்ல சொன்னேன், நாலு பேர் அல்லாவால் சபிக்கப்பட்டவங்கன்னு சொன்னால அந்த அல்லாவால் சபிக்கப்பட்ட நாலு பேர்ல ஒருத்தர் விசாரித்து பண்றவரே புரிஞ்சா, இன்னொருத்தர் யாருன்னு சொன்ன மன் ரபஹ லிகைரில்லாஹி, மன் ரபஹ லிகைரில்லாஹி அல்லாஹ் அல்லாத பிறருக்காக அவுலியாக்களுக்காக யாரு குருபானை கொடுக்கிறாங்களோ அவர்கள் அல்லாவால் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாலாவது சிறுக்கு என்ன, குர்பானி. முதல் எதுக்கு திருப்பி திருப்பி கேக்குறேன், மூளையில வச்சு அடிக்கணும், இனிமே அந்த அந்த தப்பு பண்ணிட கூடாது, அதுக்காக சொல்ல வர்றேன். முதல்ல தர்காவுக்கு போறது, ரெண்டாவது என்ன அவங்களுக்கு அல்லாஹ் அல்லாத அதனால சஜதா பள்ளிக்கூடமா கூடாது, அல்லாஹ்வுக்கு ஒழுங்கா சஜதா பண்ணனே, அல்லாஹ் அல்லாத அடுத்தவங்க வேற யாருக்கும் சஜதா செஞ்சிட கூடாது. ரெண்டாவது மூணாவது என்ன, மூணாவது என்ன, அல்லாட துவா செய்யணும், அல்லாஹ் அல்லாத வேற யாரு மூலமா கேட்க கூடாது, அதுக்காக பாய் துவா செய்யுங்க பாய் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும், அப்படி செய்யணும், அவ்வளியாவே எங்களுக்காக அல்லாட கேட்டு வாங்கிட்டாங்க சரியா, துவா செய்யுங்கன்னு சொல்லலாம், துவா செய்யுங்கன்னு சொல்லலாம், நம்ம துவா செய்யலாம் செய்யணும் இருக்குது. இந்த அவுலியாவை போய் சிபாரிசு பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்கிறது மூணாவது சிறுக்கு. நாலாவது சிறுக்கு என்ன, குர்பானி அல்லாவுக்கு மட்டும் பண்ண யாருக்கும் பண்ணக்கூடாது, அவுலியாவுக்கு பண்ண சிறுக்கு அப்படி நாலாவது சிறுக்கு. அஞ்சாவது சிறுக்கு என்னன்னு சொன்னா, நேர்த்தி பண்ணுவது, ஏதாவது ஒன்று நடந்துட்டா எல்லாம் எனக்கு தேவை இல்லை, இது எனக்கு தந்துட்டா நான் உனக்காக ஒரு 10 மிஸ்கின்க்கு சாப்பாடு கொடுக்குறேன், அது ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்குறேன், அது நேர்த்தி. நேர்த்தி மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, கூடும். அந்த நேர்த்தி யாருக்காக பண்ணனே, அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும், அல்லாஹுக்காக, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்குது அல்லாஹ், எனக்கு இது வேணும் அல்லாஹ், அல்ல இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ், இதை நீ தந்துவிட்டால் அல்லது இந்த கஷ்டத்தை நீ நீக்கிவிட்டால் நான் உனக்காக ஒரு ஆட்டு ஆடுத்து என்ன செய்யறேன், குருபானி கொடுத்து அந்த கரியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றான்ல, ஒரு 10 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்துட்றான்ல என்ற நேர்த்தியை நேர்ந்து கொள்கிறோமா இல்லையா? இந்த நேர்த்தி என் வருமார்க்கத்திலே கூட இந்த நேர்த்தை யாருக்காக பண்ணனே? அல்லாவுக்கு மட்டும் பண்ணனும். குரானை படிச்சு பார்த்தீங்களா, சூரத்து தஹ்ரி என்று சொல்லக்கூடிய 76 அத்தியாயத்தின் 7 வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், யூஃபூன பில் நதிரி, நதிர்னா நேர்த்தை, நதிர்னா நேர்த்தை, நதர் கர்ணா கேள்விப்பட்டதில்லையோ, இந்த நதர் கரோ சரியா, யூஃபூன பில் நதிரி வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்தபீரா, நல்லவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே நதர் பண்ணுவாங்க, நேர்த்தி பண்ணுவாங்க, அந்த நேர்த்தி என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள் என்று பேசுகிறானே. அப்ப அல்லாவுக்கு மட்டும் நேர்த்த பண்ணுமே தவிர அடுத்த ஆளுக்கு பண்ண அவுலியாவுக்கு பண்ண என்ன போயிரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட பத்தி நேர்த்த பண்ணாங்களாம், நேர்த்த என்னன்னு சொன்னா நான் என் பிள்ளைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன், நேர்த்த என்ன என் பிள்ளைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன், அது ரெண்டு அவுலியாவுக்கு நேர்த்த, ஒரு நம்ம திருச்சிக்காரவங்க தான், நம்ம திருச்சிக்காரவங்க ஒரு அவுலியா திருச்சி அவுலியா யாரு நத்தர்ஷா வழி உள்ளா, இன்னொரு வழி உள்ளா வந்து பிரான்மலை வழி உள்ளா, புரிஞ்சா, ரெண்டு பேருக்கு நான் நேர்ச்ச பண்றேன், மொட்டை என் பிள்ளைக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ண என்ன சொல்றாங்க, தெரியாம காலத்தை பண்ணி போட்டு என்ன பண்ணான், பிள்ளை தூக்கிட்டு போய் இந்த நத்ரசா வழி உள்ள தர்காவுல பாதிய மொட்டையை அடிச்சாங்களாம், புரிஞ்சா, நத்ரசா நாவே அவருக்கு போய் பாதி மொட்டையை அடிச்சு விட்டு அப்புறம் மீதி நிறைவேற்றணும்ல பிரான்மலைக்கு போய் பிரான்மலை அவுலியாவுக்கு என்ன மீதி மொட்டையை அடிச்சம் பாய் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் அறியாமையில பண்றாங்களோ அவ்வளவு பண்ணி கேட்டேன், ஆனா இப்படி பண்றோம் பத்தியெல்லாம் இதெல்லாம் அஜர்த்தமார்கள் சொல்லுங்க, நம்ம எப்படி படிச்சு படிச்சு உங்கள்ட்ட சொல்றோமோ அந்த மாதிரி அஜர்த்தமார்கள் நீங்கெல்லாம் மாஷால்லா தபாரக்கல்லா பொதுமக்களை பொறுத்தவரை இரையச்சம் உள்ளவர்கள், நீங்கெல்லாம் அப்பாவிகள், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்கள், சொல்பவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் சொன்னால், சொல்லக்கூடிய ஆதாரங்களோடு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லைன்னா நீங்க எல்லாம் தேடி பிடிச்சி தக்குவா பள்ளிக்கு வருவீங்களா? நீங்க தக்குவா பள்ளிக்கு வர்றதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வந்துக்கிறீங்கல்ல, சிரமப்பட்டு மெனக்கட்டு வர்றீங்கல்ல, ஏசி இருக்குதோ இல்லையோ, சூடா இருக்குதோ கூலா இருக்குதோ உட்கார்ந்து கேட்கறீங்கல்ல, ஏன் கேட்கறீங்க? கரெக்டான மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறனோ, தெரிஞ்சுக்கிறத வந்து அமல், அதனுக்கு காரணம் அமல் செய்யணும், அது மூலமா சொர்க்கத்துக்கு போகும், அதனுக்கு காரணம். அப்ப கரெக்டா சொல்ல வேண்டிய ஆலிம்கள், சொல்ல வேண்டிய இமாம்கள் என்ன செய்யணும், இது மாதிரி மக்கள்கிட்ட சொன்னா பொதுமக்களை பொறுத்தவரை கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். ஆனா என்னவோ தெரியல, அந்த அவங்க என்ன பண்றாங்க, ஆலிம் சாவார்கள் இதுல வந்து குறை வைக்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்கிறங்க. அப்ப 5வது சிறுக்கு என்ன என்று சொன்னால், என்ன 5வது சிறுக்கு, நேர்ச்சை பண்ணுவது, நேர்ச்சை அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் பண்ணனே, அடுத்தவங்களுக்கு நேர்ச்சை பண்ணுவது 5வது சிறுக்கு. 6வது சிறுக்கு என்னன்னு சொன்னா, சத்திய மன்றம் பத்தியலா, சத்திய மன்றம் பத்தியலா, யார் மேல மட்டும் பண்ணனே, அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். குர்ஆன் மேல சத்தியம் பண்ணலாமா பண்ணலாமா கூடாதா, நாம் பண்ணுகிறோமா இல்லையா, நம்முடைய நம்முடைய சமுதாயம் செய்கிறதா இல்லையா, பிரச்சனை என்று வந்துவிட்டால் குர்ஆனை தூக்கிடுவா, குர்ஆனை தூக்கிடுவா சத்தியம் பண்ணுவோம், அதிலே 30 ஜூஸ் குர்ஆன் தூக்கிடுவா, இந்த 5 ஜூஸ் 10 ஜூஸ் வெயிட்டா இருக்காதான், எது வெயிட்டா இருக்கேன், 30 ஜூஸ் குர்ஆன் கொண்டு வா, 30 ஜூஸ் மேல கையை வச்சு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்ட்டு குர்ஆன் மேல சத்தியம் பண்றாங்க. அது மாதிரி அவுலியாக்கள் மேல என்ன செய்யறாங்க, சத்தியம் பண்றாங்க, தன்னுடைய தாய் தந்தை மேல சத்தியம் பண்றாங்க, பிள்ளைகள் மேல சத்தியம் பண்றாங்க. நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டிய நிலை நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் யார் மேல மட்டும் பண்ணனே, அல்லாஹ் மேல மட்டும் சத்தியம் பண்ணுங்க என்கிற இந்த செய்தியை, அல்லாஹ் அல்லாத பிறர் மீது நீங்கள் சத்தியம் செய்து விட்டால் என்னவாகிறேன், ஷிர்கா போயிறேன் என்கிற இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 3251வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாத அடுத்தவர்கள் மீது சத்தியம் செய்து விட்டானோ அவன் கண்டிப்பாக என்ன செய்து விட்டான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதனால தான் அந்த காலத்துல சஹாபாக்கெல்லாம் காபத்துல்லா மேல சத்தியம் பண்ணாங்க. காபத்துல்லா மேல வல் காபா புனிதமா இல்லையா, மதிப்பு கண்ணியப்படுத்தமா இல்லையா, வல் காபா வல் காபாண்டா காபா மீது சத்தியம் பண்ணாங்க. இத ரசூலுல்லாஹி தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, எப்பா காபா மேல சத்தியம் பண்ணாது, எப்பா அது சிறுக்குப்பா, காபாவை அல்லாவுக்கு நிகராக ஆக்குவது எப்படி சத்தியம் பண்ணுங்க, காபா வல் காபா என்று காபாவின் மீது சத்தியம் என்று நீங்கள் சொல்லாமல் எப்படி சொல்லுங்கள், வரப்பில் காபா, காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக, காபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டுமே தவிர எப்படி சத்தியம் பண்ணக்கூடாது? வல் காபா, காபாவின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்களா, குரான் மேல சத்தியம் பண்றாங்கல்ல, நீங்க குரான் மேல சத்தியம் பண்ணாம சும்மா சத்தியம் பண்ண சொன்னா பொய் சத்தியம் பண்ணிடுவான், அப்ப நம்மளுக்கு பண்ணி விட்டுருவாங்கல்ல, அப்படி பண்ணிடுவாங்கிற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா குரான கொண்டு வந்தா பயப்படுவாரு, குரான் மேல கைய வச்சா பயப்படுவாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, குரானை கொண்டு போங்க, குரான் மேல கைய வைக்க சொல்லுங்க. வச்சு அவர் சொல்லனே, இந்த குரானை இறக்கியவன் மீது சத்தியமாக, யார் மேல சத்தியமாக? இந்த குரானை இறக்கினானே ரப்புல் ஆலமீன், இந்த குரானை இறக்கி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இந்த குரானை இறக்கி ரப்பின் மீது சத்தியமாக. எப்படி ரப்பில் காபா என்று சொல்கிறோமோ அது மாதிரி குரானை இறக்கி ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணலாமே தவிர எப்படி பண்ணக்கூடாது? குரான் மேல டைரக்டா பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனாச்சிருக்கு இது? ஆறாச்சிருக்கு. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் அல்லாத அடுத்த ஆள் மேல சத்தியம் பண்ற பத்தியல, அதை பத்தி ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில 2679 ஹதீஸாக, அது மாதிரி 6108 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹலிஃப் பில்லாஹி அவ் லியஸ்முத், நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் ஃபல்யஹலிஃப் பில்லாஹ், யார் மேல சத்தியம் பண்ணுங்க? அல்லாஹ்வின் மீது மட்டும் நீங்கள் சத்தியம் பண்ணுங்கள். அவ் லியஸ்முத், அல்லது வாய் மூடி நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரில 3836 ஹதீஸ் பதிவு பண்றாங்க. குரைஷிய மக்கள், குரைஷிய காதர்கள், குரைஷிய காதர்கள், கானத்து குரைஷின் தஹலிஃபு வியாபாயிகா, குரைஷிய மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் மீது சத்தியம் செய்தார்கள். தாய் மேல, தந்தை மேல, முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? குரைஷிய மக்கள் சத்தியம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா தஹலிஃபு வியாபாயிகும், உங்களுடைய முன்னோர்கள் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம் சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே புகாரில 6107 ஹதீஸ் பேசுகிறது. மன் ஹலஃப மின்கும் பில்லாஹி வல் உஸ்ஸா ஃபல்யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ், யார் உங்களில் லாத்தி மீது சத்தியம் செய்து விட்டாரோ, உஸ்ஸாவின் மீது சத்தியம் செய்து விட்டாரோ, அந்த காலத்து அவுலியாக்கள் புரியுது, இப்ப நத்தர்சா வலி உள்ளா, சாவுல் அமைதி வலி உள்ளா, இப்ராஹிம் வலி உள்ளா மாதிரி, அப்ப உள்ள வலி உள்ளா யாரு? லாத் மனாத்து உஸ்ஸா, யார் உங்களில் லாத் மீது, உஸ்ஸா மீது இந்த அவுலியாக்கள் மேல சத்தியம் பண்ணாங்களோ, ஃபல் யகுல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார், எனவே அவர் மறுபடியும் கலிமா சொல்லட்டும். புரியுது, அவுலியா மேல சத்தியம் பண்ணா எங்க போயிட்டாரு? இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாரு, திருப்பி அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வரட்டேன் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு பேசுகிறது. அப்ப அவுலியா மேல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாத வேற யாரு மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. இது 6வது, 7-8 முடிச்சிடுறேன். புரியுதா? 7வது என்னன்னு சொன்னா, இந்த தாயத்து போடுறாங்கல்ல, தாயத்து போடுறது, இந்த நூல் முடிஞ்சு கட்டிக்கிடுவாங்க, சில பேர் தாயத்து கட்டுவாங்க, அது அந்த காலத்து மாடல். இப்ப நூல் முடிஞ்சு ஒரு காலத்துல கழுத்துல போட்டுக்கிறது, அப்புறம் கையில போட்டுக்கிறது, நம்ம பார்த்து கேட்டுவோம்னு சொல்லிட்டு இடுப்புல கட்டிக்கிறது, இருப்ப பார்க்க முடியல, கேட்கவ மாட்டோம்ல, அதனால இடுப்புல கட்டிக்கிறது. இப்படி தாயத்து கட்டி கொள்கிறோமே, நூல் முடிஞ்சு போட்டு கொள்கிறோமே, அது என்ன? 7வது சிறுக்கு. ஏன்னா இவங்க குரான்ல ஒரு ஆயத்தை காட்டுவ, குரான்ல சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுல 82வது ஆயத்து, வனுநஸ்லு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாவுன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த குர்ஆனில் மக்களுக்கு ஷிஃபாவை கொடுத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுது. ஷிஃபான்னு சொன்னா நூல் முடிஞ்சு போடுறது ஷிஃபா கிடையாது, தாயத்து கட்டுறது ஷிஃபா கிடையாது. எது ஷிஃபா? நீங்கள் ஓதுங்கள், அல்ஹம்து சூராவை ஓதுங்கள், குலுஹுவல்லா சூராவை ஓதுங்கள், பிரபில் ஃபலக்கை ஓதுங்கள், பிரபில் நாசி ஓதுங்கள், சூரத்தின் முழுக்கை ஓதுங்கள், மத்த சூறாக்களை ஓதுங்கள். குர்ஆன் ஓதுவது ஷிஃபாவே தவிர அது என்ன ஷிஃபா இல்ல. அதை வச்சு ஒரு குப்பிக்குள்ள வச்சு அடைச்சி உங்களுக்கு போட்டு வச்சுக்கலாம் பாத்தீங்களா, அது வந்து சிஃபா இல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா தாயத்துங்கிறது வந்து மார்க்கத்தில் தெளிவான சிறுக்கு. அகமதுடைய ஹதீஸ், மன் தல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை கட்டி கொண்டார்களோ அல்லது தாயத்தை தொங்க விட்டு கொண்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக சிறுக்கு பண்ணிவிட்டார்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. நீங்க தாயத்தை ஏதாச்சும் ஒரு அஜரத்தை பள்ளிவாசல ஒரு அஜரத்தை உட்காந்துக்கிட்டு தாயத்தை என்ன செய்வாரு? விப்பாரு. 100 ரூபாய்க்கு ஒரு தாயத்தை 100 ரூபா புரியுது சார் விக்கிறாரு. என்கிட்ட ஒரு பையன் முன்னால படிச்சான், அந்த பையன் தாயத்தை கட்டியிருந்தான். அந்த பையன் சொல்லி தாயத்தை பையன் சொல்லி போட்டு பயம் எல்லாம் சொல்லும் போது அந்த பையனே இல்ல அது நீங்களே அந்த தாயத்தை கிளட்டிருங்க அப்படின்னு சொன்னாப்ல சின்ன பையன். நான் தாயத்தை கிளட்டிட்டேன், கிளட்டி போட்டு சொன்ன அந்த பையன் உள்ளுக்குள்ள என்ன என்ன இருக்குன்னு பாக்கலாமே அப்படின்ட்டேன். சரி அதை எடுத்து பாருங்கடா. அந்த உள்ளுக்குள்ள எடுத்தா ஒரு பேப்பர் வந்துச்சு பார், வல்லாகி வல்லாகி வளர்ப்பில் காபா சொல்றேன், பேப்பர் வந்துச்சு. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா 100 டிராவல்ஸ் இந்த அதுலேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ் போகுது பத்தியலா, டவுன் பஸ் டிக்கெட் பாய் இந்த 100 டிரான்ஸ்போர்ட் இருக்கு பத்தியலா, 100 டிரான்ஸ்போர்ட் டவுன் பஸ் டிக்கெட்ட சுருட்டி உள்ள வச்சு என்ன வச்சுட்டாங்க, 100 ரூபாய்க்கு வச்சுட்டாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறோம், அதுவும் போன அந்த டிக்கெட் வந்து அந்த 5 ரூபாய் வாங்கி பிரஸ்டா இருக்காது, போய் அது காலாவதியான டிக்கெட்டா இருக்கேன். அப்ப இந்த மாதிரி நீங்க நீங்க பண்ற பிசினஸ் எல்லாம் பிசினஸே கிடையாது, புரியுதா? உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்ல, அது இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்லாம தாயத்தை வச்சு அவ்வளவு பிசினஸ் பண்றாங்கல்ல, பச்சை ஏமாத்து பச்சை பிராடுங்க. ஒரு பக்கம் பிராடு பண்றாங்க, மறுபக்கம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் பண்றாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இமாம் முன்ஸிரி அவர்கள் தன்னுடைய ஊதி ஊதி போடுகிறாரோ அவர் கண்டிப்பாக ஷிர்க் பண்ணிவிட்டார். நீங்க போய் பார்த்தீங்களா, பல அதிர்த்துமார்கள் போட மாட்டாங்க, சில அதிர்த்துமார்கள் போடுவாங்க. என்ன செய்வான, ஒரு கருப்பு கயிறு வச்சிருப்பாரு, அந்த கருப்பு கயிறு 10 ரூபாய்க்கு தான் இருக்கேன், 10 ரூபாய் கருப்பகிரை வச்சுக்கிட்டு ஒரு முடியை வச்சுக்கிட்டு ஒரு அல்ஹம்து சூரா ஓதி ஒரு முடிச்சு, புரியுதா? அந்த முடிச்சுக்குள்ள அல்ஹம்து சூரா நிக்குது, அப்ப நம்பிக்கை. அப்புறம் குலுஹு அல்லாஹ் சூரா ஓதி ஒரு பூனு ஒரு ஊதி, அப்புறம் என்ன ரெண்டாவது முடிச்சு, அப்புறம் பலக்க ஓதி மூணாவது முடிச்சு, ஆயத்து குர்சிய ஓதி நாலாவது முடிச்சு, போட்டு போட்டு இருந்தாங்க 100 ரூபாய் 200 ரூபாய், புரியுதா? அதுக்குள்ள முடிச்சுக்குள்ள சூரா நிக்குமாங்க, முடிச்சுக்குள்ள ஆயத்து நிக்குமா, அந்த ஆயத்தை உங்களுக்கு சிவா நீங்க ஒழுங்கா ஓதுங்க, நீங்க ஓதுனா தாங்க உங்களுக்கு அல்லாஹ் சிபாவை கொடுப்பா. நீங்க ஓதாம இதை முடிச்சு போட்டு முடிச்சு போட்ட கைத்த கட்டி வச்சுக்கிறீங்கல்ல, தாயத்தை கட்டி வச்சுக்கிறீங்கல்ல, அது பக்கா சிறுக்கே தவிர அது என்ன இல்ல, சிபா இல்ல. எத்தனாவது சிறுக்கு? 7வது சிறுக்கு. இன்றைக்கு கடைசி சிறுக்காக, புரியுதா? இன்றைக்கு கடைசி சிறுக்காக நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜோசியம் பாக்குறாங்கல்ல, புரியுதா? ஜோசியம் பார்ப்பது, குறிகேப்பது, கைரேகை பார்ப்பது, நியூமராஜி கணக்கு பார்த்து அதை வச்சு பேரிகளை மாற்றுவது, அதெல்லாம் என்ன சிறுக்கு? குறி கேட்கிறாங்கல்ல, குறி கேட்கிறவனுக்கு வந்து நம்முடைய வருங்காலம் தெரியுமா? தெரியுமா? அவனுக்கு வருங்காலம் தெரியாம தான் நம்மள்ட்ட காசுக்காக வர்றான், புரியுதா? நம்ம காசு தருவோமா மாட்டாமான கூட தெரியாது அவனுக்கு, ஒண்ணும் தெரியாது. அவன் நல்ல காலம் பறக்குது, நல்ல காலம் பறக்குது அப்படிங்குவான். அவனுக்கு நல்ல காலம் பறக்கலையே, அவனுக்கு நல்ல காலம் பிறக்காது, நமக்கு நல்ல காலம் பிறக்குதுங்கிறான், கையை காட்டு ரேகையை காட்டுங்கிறான். அப்படி இந்த குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, நியூமராஜி கணக்கு பார்க்கறது, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல, அதெல்லாம் சிறுக்கு. குறி கேட்கறது சிறுக்குங்கிறதுக்கு முதல்ல ஹதீஸ் என்னன்னு சொன்னா, இமா முஸ்லீம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லீம்ல 2230வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் ஆத்தா அர்ராஃபன், யார் ஒரு குறிஹாரத்தை போனாரோ, ஃபஸாலஹு அன் ஷயின், அவர் சொல்லுவதை கேட்டார், குறிஹாரத்தை போய் குறிகார சொன்னார்ல, அதை யார் கேட்டாரோ, லம் துக்பலு லஹு ஸலாத்துன் 40 லைலத்தன், அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குறிகார சொன்னதை கேட்கதான் செஞ்சா நம்பல, நம்பல, புரியுதா? சும்மா என்ன சொல்றாரு பாப்பமே அப்படின்னு கேட்டாரு. குறிகார சொல்றதை கேட்டார, அப்படி கேட்டனால அவருடைய எத்தனை நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஹதீஸு. இன்னொரு ஹதீஸ் இமாம் அஹமது அவர்கள் 9596வது ஹதீஸ பதிவு பண்றாங்க. யார் குறிகாரத்தை போய் அவன் சொன்னதை நம்புனாரோ, அவன் சொன்னதை நம்புனாரோ, ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது அருளப்பட்ட இந்த குர்ஆனை அவர் நிராகரித்து விட்டார். இந்த குர்ஆனை நிராகரித்து மட்டுமல்ல, என்னையும் நிராகரித்து காவிராகிவிட்டார் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப குறிகாரத்தை போய் கேட்டு அவன் சொன்னதை நம்புனா அவன் காவிரா போயிட்டான். நம்பாம சும்மா போய் கேட்டான் பத்தியலா, அப்படி கேட்டால என்ன, அவனுடைய 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து வருங்காலமா தெரியாது. வருங்காலம் யாருக்கு மட்டும் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வருங்காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு விருந்தில போய் ஒரு அம்மா ஒரு யூத பெண்ணு விசக்கறி வச்சாள்ல, அந்த விசக்கறியை சாப்பிட்டாங்கல்ல, ஒரு சஹாபி சேர்ந்து சாப்பிட்டார்ல, மூத்தா போயிட்டாங்கல்ல, அந்த சார் மூத்தா போயிட்டார்ல. புகாரில் 1802 ஹதீஸா இருக்குது, புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விசக்கறின்னு தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டு இருப்பாங்களா? சாப்பிட்டு மாட்டாங்களே. அதே மாதிரி பாத்தீங்களாக்கே 70 பேரை கொலை செஞ்சாங்கல்ல, கூப்பிட்டு 70 கொலை செஞ்சாங்கல்ல, இவங்க கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரசூல் அனுப்பிருப்பாங்களா? அனுப்பிருக்க மாட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே மறைவான விஷயம் தெரியாது, நாளைக்கு நடக்க போகக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது சொன்னா இந்த குறிகாரணம் தெரியுமா? நம்மளை பத்தி அவன் சொல்லுவானா? சாத்தியமே கிடையாது. அப்ப என் அருமைய சகோதரர்களே, இந்த சிறுக்குங்கிறது பெரிய பாவம், பெரிய லிஸ்ட், பெரிய லிஸ்ட். இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து இந்த டயத்துல தாங்காது. இதெல்லாம் கூலா உட்காந்து பேச வேண்டிய செய்தி, புரிஞ்சா? நம்ம சூடா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு சுருக்கமா நேரத்தில் ஞாபகம் ஊட்டுவது, 1வது தர்காவுக்கு போறது சிறுக்கு, 2வது என்ன, அல்லாஹ் அல்லாத மத்தவங்களுக்கு சஜதா பண்றது சிறுக்கு, 3வது என்ன, டைரக்டா அல்லாட துவா செய்யாம சரியா இன்டைரக்டா கேக்குறது சிறுக்கு, 4வது என்ன, குர்பானி அல்லாஹ் அல்லாத பிறருக்காக கொடுப்பது சிறுக்கு, 5வது என்ன, அல்லாஹ் அல்லாத பிறருக்கு நேர்த்தி பண்ணுவது சிறுக்கு, 6வது என்ன, அல்லாஹ் அல்லாத பிறன் மீது சத்தியம் பண்ணுவது சிறுக்கு, 7வது என்ன, தாயத்து கட்டுறது சிறுக்கு, 8வது என்ன, ஜோசியம் குறி கேட்பது சரியா, நியூ மாராஜ் கணக்கு, அந்த நியூ மாராஜ் கணக்கு எல்லாம் வச்சுட்டா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம ஊர்கள் நிறைய ஊர்களை பாத்தீங்களாக்கேன், இந்த 786 போட்டிருப்பாங்கல்ல சரியா, நிறைய பேர் போன் நம்பர்லயே கடைசியில 786 வச்சிருப்பாங்க சரியா, அவங்க வீட்டு வாசல்ல 786 போட்டிருக்கேன், அதை போட்டிருந்தாலே அவங்க முஸ்லீம் ஊருன்னு அர்த்தம் சரியா, அந்த 786 போட்டிருந்தாலே அந்த ஊடு யார் ஊடு, அது முஸ்லீம் ஊடு அப்படிங்கிறாங்க. அது என்ன கணக்கு, அந்த நியூ மாராஜ் கணக்கு அப்படி காப்பி அடிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த அரபில பால் கிதாபுக்கு எடுத்தீங்க, பால் கிதாபு மோர் கிதாபு அரசியல் வச்சுக்கிடுவான், புரியுதா? எப்படி இங்கிலீஷ்ல அலிஃபு பே அலிஃபு என்ன இங்கிலீஷ்ல ஏ பி சி அப்ப நம்பர் வச்சுக்கிட்டாங்களோ, அது மாதிரி இவங்க அஜயகுமார்களை சேர்ந்து அரபிக்கு நம்பர், எழுத்துக்கு நம்பர், அபுஜத் ஹவ்வஸ் ஹுத்தி களிமன், புரியுதா? அலிஃபுண்டா உண்ணா, பாண்டா ரெண்டாம், ஜீமுண்டா மூணாம், தால்டா நாலாம், ஹவ்வஸ் ஹாண்டா அஞ்சாம், வாவுடா ஆறாம், இப்படின்னு இவங்க அரபி நம்பருக்கு அரபி எழுத்துக்கு நம்பர் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இப்ப அலியக் பொண்ணு போறேன்னு இந்த ஐன் இருக்கு, லாம் இருக்கும், யாருக்கும் நம்பர் வச்சுக்கிறது. அப்படி வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அது எழுதுறாங்க. இந்த பா சீம் சீன் மீம் எல்லாம் இருக்கா இல்லையா, எல்லாம் நம்பர் இருக்குல்ல, பாவுக்கு ஒரு நம்பர், சீருக்கு ஒரு நம்பர், மீமுக்கு ஒரு நம்பர், எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா எவ்வளவு வருது, 786, புரியுதா? இப்ப 786 போட்டா என்ன அர்த்தம், அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்த்தம் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்யறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஒரு செய்யறது 786 கேளுறாமா? சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டாங்கன்னு இருக்குது, நீங்க 780 போட்டு சாப்பிடலாமா? அப்படி அந்த மாதிரி பிஸ்மில்லாவுக்கு போட்டியலாக்கே அல்லாஹ் அக்பருக்கு போட முடியும், போட முடியாதா? போட முடியுமில, அல்லாஹ் அக்பருக்கு 96 வரும், புரியுதா? நான் அல்லாஹ் அக்பர் கட்டாம 96, புரியுதா? இது அல்லாஹ் ஏத்துக்கிறவானா? அல்ஹம்து சூராவுக்கு 1500 வரும், 1500 அல்ஹம்து சூரா ஓதாம 1500 சரி, அல்லாஹ் ஏத்துக்கிறவானா? ஜெயில கைதிகளுக்கு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஜெயில் கைதிகளுக்கு நம்பர் கொடுக்கற மாதிரி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய சிபாத்துகளுக்கு நம்பர் கொடுத்து வச்சுக்கிறமே, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இப்படித்தான் சஹாபாக்கள் குர்ஆன்ல இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் இருக்குங்க. ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்தில் என்ன வருது, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் சொல்லிட்டா பேசாம பிஸ்மில்லாஹ் முழுசா சொல்லிட்டு போவாம இவர் நியூ அதை காப்பி அடிச்சு நம்பர் போட்டு பண்றாங்களே, இது பக்கா என்ன சிறுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு நேரத்தை கருதி, புரியுதா? இதுக்கு மேல நான் பேசணும் வைங்கள, நான் உங்கள்கிட்ட திட்டு வாங்குறோம் இல்லையோ வேற ஒருத்தவங்களும் திட்டு வாங்கிடுவேன், புரியுதா? அதனால நிறைய கேள்விகள் இருக்குங்க அப்படின்ட்டுவாங்க. நான் ஒரு முக்கால் மணி நேரத்துல முடிஞ்சேன்னு உத்தரவு போடப்பட்டுதான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா என்னவோ தெரியல, ஒரு மணி நேரம் 4 நிமிஷமா போய் விசி தப்பா ஓடுதுன்னு தெரியும் நினைக்கிறேன், புரியுதா? நாளைக்கு சொன்னா நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்ல அல்லாஹ் மன்னிக்காத சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவங்களாக இந்த இணை வைத்தல் இருக்கின்றன. இந்த இணை வைத்தலை நாம் செய்து விடாமல் ஷிர்கை செஞ்சாம அந்த சாயம் கூட அந்த வாடை கூட நம்ம மேல பட்டுறாம முழுக்க முழுக்க இந்த அசீதா இந்த ஈமான் இந்த ஏகத்துவம் இந்த தௌஹீது இதில் முழுமையாக இருந்து அந்த ஷிர்கின் சாயல் கூட படாமல் கலிமாவோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் மூத்தாக்கி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்களோடு அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார் வ ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.